நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் திரு பொன் ஜெயசீலன் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலிலே கடந்த 15 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்த கூடலூர் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அதற்கு எமது வாழ்த்துக்கள்.
நன்றி. நன்றி. நிச்சயமாக.
நாங்கள் உங்களை நேர்காண்பதற்கு முக்கிய காரணம், நீங்கள் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, இலங்கையில் மலையக பகுதியில் பிறந்து ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறீர்கள். வெளியேற்றப்பட்டவர் என்றுதான் கூற வேண்டும், நீங்களும் உங்கள் குடும்பமும். அப்படி இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பலரில் நீங்களும் ஒருவர் இல்லையா?
அதாவது இந்தியாவிலிருந்து அன்றைக்கு மலையகத்திற்கு தோட்ட தொழிலாளர்களாக இங்கிருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல காபி தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு அழைச்சிட்டு போறாங்க. பின்னால வந்து காபி வந்து பூஞ்சை நோயால பாதிக்கப்பட்டு அந்த மண் காபி பயிருக்கு ஏற்றதா இல்லைன்னு தேயிலை தோட்டமா அதை கன்வெர்ட் பண்றாங்க. அங்க தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களை இங்கிருந்து அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி சென்ற குடும்பத்தில் இருந்து பிறந்தவன் தான் நானுங்க. 1969 ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது இங்கிருந்து இலங்கைக்கு சென்ற மக்கள் நாடற்றவர்களாக வாக்குரிமை அற்றவர்களாக அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இலங்கையை பொறுத்தவரை அவங்க இந்திய மக்களாகவும் இந்தியாவை பொறுத்தவரை அவங்க இலங்கையில் வாழக்கூடிய மக்களாகவும் இருந்தாங்க. ஆனா ஆர்ஜின் வந்து இந்தியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்றனால அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் மறுக்கப்பட்டு அங்க சாதாரண ஒரு தொழிலாளர்களாக மட்டுமே இருந்த காலகட்டம். ரெண்டு அரசாங்கமும் கலந்து பேசி ஒப்பந்தம் போட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 975,000 இந்திய தமிழர்கள் இருந்தாங்க. 3,00,000 மக்களை வந்து இலங்கை குடியுரிமை கொடுக்கறதுக்கும் 500,000 மக்களை வந்து இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கும் மீதி 1,00,000 மக்களை வந்து பின்னாடியே முடிவு பண்ணிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துல அப்படி இது பண்ணிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்படக்கூடிய மக்களை நாங்களும் எங்களுடைய பெற்றோர்கள் இருந்தனால அன்னைக்கு அங்கிருந்து நாங்க 1978 வருஷம் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அன்னைக்கு நாங்க சின்ன பசங்க, 5-6 வயசு பசங்களா இருந்தோம். அதனால நேச்சுரலாவே அவங்க வரும்போது குழந்தைகளோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் வந்து அப்படி நான் வந்தவன் இந்தியாவுக்கு.
அப்படி நீங்கள் தமிழகம் திரும்பிய போது உங்களுக்கு எப்படியான வரவேற்பு கிடைத்தது? உள்ளூர் மக்கள் உங்களை ஆதரித்தார்களா, வரவேற்றார்களா?
தமிழகத்தில் வந்து எங்களோட உறவினர்கள் எல்லாமே தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க. பாட்டன் முப்பாட்டனுடைய இது எங்களுடைய, அது மட்டும் இல்லாம எங்களுடைய நிறைய உறவினர்கள். எங்களுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பட்டுக்கோட்டை அருகில் இருக்கிற நடுவிக்கோட்டைக்கு தான் எங்களுடைய சொந்த ஊர். அங்கிருந்து வரும்போது நமக்கு இந்த ஊர்ல வீடு கிடையாது, இடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களோட உறவினர்கள்லாம் நாங்க வரும்போது அவங்களோட தான் சேர்ந்து எங்களை வரவேற்று அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க கூட தான் இருந்தோம்.
நீங்கள் இப்பொழுது ஒரு சட்ட வல்லுநராக தேர்வாகி இருக்கிறீர்கள். சிறு வயதிலே உங்களுடைய கல்வி எங்கே எவ்வாறு அமைந்தது என்று நேர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா?
நான் வந்து என்னுடைய ஆரம்ப கல்விய பட்டுக்கோட்டை தாலுக்காவில் இருக்க நம்பி வயல் அப்படின்ற ஒரு அரசு ஆரம்ப பள்ளியில 1வது 2வது அங்க படிச்சேன். பெற்றோர்கள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய சூழல், அதே மாதிரி வேலை வாய்ப்பு வேணுன்றதுக்காக கர்நாடகாவுக்கு புலம்பெயர்ந்து இங்கேருந்து வேலை வாய்ப்புக்காக போயிட்டாங்க. அதற்கு பிறகு நான் வந்து நீலகிரி மாவட்டத்தில், என்னுடைய தந்தையினுடைய சகோதரர், தந்தையுடைய அம்மா ரெண்டு பேரும் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர்ல இருந்தாங்க. அதனால இங்கே வந்து அவங்க கூட இருந்து 3வது முதல் 5வது வரை அரசு பள்ளியில் தேவாலான்ற இடத்துல இருக்கிற, அதாவது இந்தியாவிலேயே 2வது அதிக மலைப்பள்ளி இருக்கக்கூடிய தேவாலான்ற இடத்துல இருக்கிற அரசு பழங்குடியினர் உறைவிட பள்ளியில நான் படித்தேன். அது முடிச்சுட்டு 6வது முதல் 12வது வரை அரசு மேல்நிலை பள்ளி கூடலூர். அது முடிச்சுட்டு அரசு கலைக்கல்லூரில் இளங்கலை தாவரவியல் பட்டப்படிப்பு வந்து நீலகிரி மாவட்டம் ஊட்டி கல்லூரியில் படிச்சுங்க. அது முடிச்சுட்டு அரசு சட்டக்கல்லூரி கோயம்புத்தூர்ல வந்து சட்டக்கல்வி போயிட்டுறேன்.
நீங்கள் சட்டத்துறையில் தொழில் புரிந்தீர்களா அல்லது நேரடியாகவே அரசியலில் ஈடுபட ஆரம்பித்து விட்டீர்களா?
இல்ல இல்ல, ஏறக்குறைய 20 வருஷம் நான் வழக்கறிஞராக நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. 2001-2002 கோயம்புத்தூர்ல இருந்தேன். 2002 இறுதி கட்டத்துல கூடலூர், ஊட்டி இந்த நீதிமன்றங்களை வந்து நான் வழக்கறிஞராக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
அரசியல்ல எப்ப ஈடுபாடு வந்தது உங்களுக்கு?
அரசியல்ல 2006 நான் அதிமுகவில் வந்து என்னை இணைத்துக் கொண்டேங்க.
அதிமுகவை ஆரம்பித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டியிலே, இலங்கையிலே கண்டியிலே பிறந்திருந்தார். அதனால தான் நீங்களும் அதிமுகவில் இணைந்தீர்களோ?
அந்த பிணைப்பின் காரணமா? இல்லைங்க, அந்த பிணைப்பின் காரணமா கிடையாது. எனக்கு சொல்ல போனா முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை, கொள்கை, அவருடைய செயல்பாடுகள், ரொம்ப சாமானிய எளிய குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுத்து அவர்களை அரசாங்கத்தின் உச்ச பதவி, அதாவது ஒரு அமைச்சராக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அன்னைக்கு இருந்தது. அந்த மாதிரி வாய்ப்பு எதிர்காலத்துல நமக்கு கிடைக்கலாம், நம்ம நல்லா சின்சியரா ஒர்க் பண்ணா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட அந்த இயக்கத்துல என்னை நினைச்சுக்கிட்டேங்க. அங்கிருந்து வந்த எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை, திரு கருணாநிதி அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு தான் பெரும்பாலான மக்களுக்கு இருந்தது. எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பற்று இல்லை. 2006 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை நினைச்சுக்கிட்டேங்க.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இலங்கையில் பிறந்திருந்தாலும் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருக்கும் பொன் ஜெயசீலன் அவர்கள். கடந்த தேர்தலிலே நீங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது ஆடுகிற மாட்டை ஆடி கடக்க வேண்டும், பாடுகிற மாட்டை பாடி கடக்க வேண்டும் என்பது போல் தொண்டர்களோடு நடனமாடி வாக்கு சேகரித்திருக்கிறீர்கள். இன்னொரு இடத்திலே தீப்பந்தம் ஏந்தி பிரச்சாரம் செய்திருக்கிறீர்கள். இது எல்லாம் அரசியல் ஸ்டண்ட் என்று சொல்லலாமோ அல்லது உண்மையாகவே நீங்கள் அப்படி?
அதாவது அப்படி சொல்வதற்கு பதிலாக அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2006 வருஷம் நான் அதிமுகவில் வந்து இணைஞ்சேன். 2011 நெல்லியாளம் நகரமன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் நல்லா ஒர்க் பண்ணேன். அதன் அடிப்படையில் 2011 அதாவது கட்சியில் இணைஞ்சு 5 வருஷத்துல எனக்கு நெல்லியாளம் நகரமன்ற தலைவர் பதவி, அந்த பதவியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. குறைந்த வாக்கு வித்தியாசம், அதாவது 7700 மேற்பட்ட வாக்கு வாங்கினேன். ஒரு 503 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இழந்தேன். 2016 வருஷம் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் நேரடியா என்னை சென்னைக்கு அழைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதாவது மூணு பேர் தான் நேர்காணலுக்கு கூப்பிட்டாங்க. நேர்காணல்ல வந்து எனக்கு வாய்ப்பு வந்து அந்த காலகட்டத்துல வழங்கு 2016. இருந்தாலும் சோர்வு இல்லாம என்னுடைய அரசியல் பணி உடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு இணைஞ்சு சாமானிய மக்கள் எளிய மக்களோட நான் பயணிச்சு வந்தேன். அதன் காரணமாக வந்து 2016 வந்து கிடைக்காத வாய்ப்பு போட்டியிடறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த வருஷம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கூடலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 75,000 மேற்பட்ட ஒட்டுமொத்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா 190,000. அதுல பாத்தீங்கன்னா 75,000 மேற்பட்ட வாக்குகள் வந்து தாயகம் திரும்பிய தமிழருடைய வாக்குகள், அதாவது இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு வந்த தாயகம் திரும்பிய தமிழருடைய வாக்குகள் தான் 75,000 மேற்பட்ட வாக்குகள் இருக்கு. ஆனா இதுவரை வந்து தாயகம் திரும்பிய தமிழர்களிலிருந்து ஒருத்தர் கூட எந்த கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2016 வருஷம் கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து வெளியூர் வேட்பாளர் என்ற முறையில அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தாரு. இங்கே உள்ள ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. இந்த முறையை பாத்தீங்கன்னா தாயகம் திரும்பிய தமிழர் அப்படின்ற எண்ணம் எல்லா வாக்காளர் மத்தியில பெருசா இருந்தது. அந்த ஒரு எண்ணமும் எனக்கு வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பா இருந்தது. அதே மாதிரி தாயகம் திரும்பிய மக்கள் மத்தியில முதல் முதல்ல வந்து தாயகம் திரும்பிய ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால நம்ம ஜெயிக்க வைக்கணுன்ற எண்ணம் மேலோட்டமான எண்ணம் இருந்ததுனால இந்த வெற்றி வந்து சாத்தியமாச்சு. ஆனா நிச்சயமா இது வந்து தொகுதியை பொறுத்தளவுல சிறுபான்மையின மக்கள், அதாவது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள், தாயகம் திரும்பிய மக்களில் பெரும்பான்மையான மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக சிந்தனை உள்ளவங்க, அந்த கட்சியோடைய இது கொடுக்குது. அதே மாதிரி இந்த தொகுதியை பொறுத்தளவுல கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், காங்கிரஸ் இந்த மூன்று கட்சியோட யார் கூட்டணி அமைக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிக்க முடியுன்றதுதான் கடந்த கால வரலாறு. ஆனா அதையெல்லாம் மீறி இந்த முறை வந்து ஒரு நிச்சயமா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை தான் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இந்த தடவை வந்து மக்கள் நம்ம மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சு, நான் எப்பவுமே சாமானிய மக்களோட எளிய மக்கள் கூடவே இதுவரை பயணிச்சு வந்திருக்கிறேன், அவங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறேன். ஆக எல்லா தரப்பு மக்களுமே ஒரு ஆதரவு கொடுத்து இந்த தடவை நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துக்கிறாங்க.
இலங்கையிலிருந்து நீங்கள் தாயகம் திரும்பிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்தினால் எப்பொழுதாவது உங்களை ஒரு இரண்டாம் பட்ச பிரஜையாக நடத்தி இருக்கிறார்களா யாராவது?
அப்படிப்பட்ட சூழல் எனக்கு தெரிஞ்சு இங்க ஏற்பட்டது இல்ல. நான் இருக்கக்கூடிய இந்த கூடலூர்ல வந்து அப்படி இல்ல. இந்த ஊர் பாத்தீங்கன்னா இங்க வந்து மலையாளிகள், தமிழர்கள், கன்னட மக்கள் எல்லாருமே இந்த கூடலூர் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுடைய பார்டரு. கூடலூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா கர்நாடக பார்டர், அதே மாதிரி இந்த பக்கம் 20 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கேரளா பார்டர். ஏன்னா எல்லா மக்களுமே இணைந்து சகோதரத்தோடு வாழக்கூடிய ஒரு மூன்று மாநிலங்களுடைய இணைப்பு பகுதி தான் கூடலூர். அதனால இந்த ஊரை பொறுத்தவரை ஆரம்ப கட்டத்துல அப்படி இருந்ததா என்னன்னு தெரியல. என்னுடைய அனுபவத்துல அந்த மாதிரியான ஒரு ஒதுக்குதலுக்கு நான் ஆளாகினது கிடையாதுங்க.
இலங்கையிலே போர் மூண்ட போது அல்லது போர் உச்சத்திற்கு வந்த பொழுது பலர் தமிழகத்திலே வந்து புகலிடம் கோரி அகதி முகாம்களிலே இருக்கிறார்கள். அங்கே இப்பொழுது மூன்றாவது சந்ததியும் பிறந்திருக்கிறது. அதாவது அவர்களுக்கு இலங்கை தீவே தெரியாது, ஆனாலும் அவர் இலங்கை அகதிகள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள். பல சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது செய்யக்கூடியதாக இருக்கிறதா ஐயா உங்களால?
நிச்சயமா கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா போரின் போது ரெஃப்யூஜியஸா இங்க வந்தவங்க அவங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன பண்ணி கொடுக்கணுமோ, அதாவது கேம்ப் வச்சு அவங்களுக்கு அடிப்படையில என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அதை போலவே இந்த ஆட்சியிலையும் தொடர்ந்து அது வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இதுவரை இங்க வந்து குடியுரிமையோ அல்லது சொந்த வீடுகளோ சொத்துக்களோ இந்த ஊர்ல கிடையாது. அப்படி வந்து இப்ப இரட்டை குடியுரிமை மூலமா அவங்களுக்கும் இங்க குடியுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இனிமே வந்து சட்டமன்றத்துல நாம எழுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நிச்சயமா கடந்த காலத்துல எங்களுடைய தலைவியா இருந்த மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இலங்கையிலிருந்து இங்க வந்து அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதை வந்து சட்டமன்றத்துல நாமளும் இனிமே வலியுறுத்தி அங்கிருந்து இங்கு அகதிகளாக வாழக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை இங்கு வழங்கணும்ன்ற கோரிக்கை நிச்சயமா நான் வந்து ஒரு தாயகம் திரும்பிய தமிழ் என்ற முறையில் அந்த கோரிக்கையை நிச்சயமா வலியுறுத்துவேங்க.
நிறைவாக பொன் ஜெயசீலன், உங்களது எதிர்கால திட்டங்கள் என்ன என்று எமது நேர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா?
அதாவது இந்தியாவிற்கு வந்து 50 வருஷம் ஆச்சு தாயகம் திரும்பிய தமிழர்கள் வந்து இந்தியாவிற்கு வந்து 50 ஆண்டுகளை நெருங்கிட்டு இருக்கு. இந்த 50 ஆண்டு காலத்துல நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தான் அதிகப்படியான மக்கள், காரணம் வந்து மலையகிருந்து தேயிலை தோட்டம் போன்ற பகுதி நீலகிரி மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை ஒத்த அதே சீதோஷ்ண நிலை, அதே மாதிரி பருவ நிலை, மலைப்பாங்கான இடம், தேயிலை தோட்டங்கள் நிறைந்த இடம், இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து சொந்த வீடு, ஏன்னா அவங்க டேண்டியில வந்து அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்கள் வந்து பணியமர்த்தி இங்க வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தனியார் தேயிலை தோட்டங்கள்லும் வசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு வர அவங்களுக்கு வந்து சொந்த வீடு அப்படின்றது இந்த ஊர்ல எல்லாம் இருக்குது. எனவே எல்லா தாயகம் திரும்பிய மக்களுக்கும் சொந்த வீடு அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி தாயகம் திரும்பிய மக்களுக்கு மட்டும் இல்லாம எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், சாமானிய ஏழை எளிய மக்கள் எல்லாருமே இங்க வீடு கட்டி சொந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும் அப்படின்றது என்னுடைய லட்சியம். அதற்காக நிச்சயமா நான் வந்து என்னுடைய குரலை சட்டமன்றத்துல குரலை பதிவு பண்ணுவேன்.
மிக்க நன்றி பொன் ஜெயசீலன். சிறு வயதிலே நீங்கள் எதிர்கொண்ட சவால்களுக்கு முகம் கொடுத்து எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறீர்கள், உங்கள் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற துடிப்பில் இருக்கிறீர்கள் என்பது உங்கள் பதில்களிலிருந்து புரிகிறது. உங்களது நேரத்திற்கும் தெளிவான பதில்களுக்கும் மிக்க நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.